بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான சகோதரர்களே, வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் வஹி அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று கூறுகிறான். வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டுமென்றால் அதன் பொருள் என்ன? அது இரண்டு அர்த்தங்களை உள்ளடக்கியிருக்கிறது. வஹி அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்பதுடன் வஹியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். வஹி அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்ற கருத்தை விட வஹியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து அதிலே ஆழமாக சொல்லப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக நாம் அறிந்து கொண்டோம். வஹி என்றால் எது? குர்ஆன் மட்டுமா வஹி? குர்ஆனும் வஹி, ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் வஹிதான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குர்ஆன் அல்லாத வஹியும் இருக்கிறது என்று பல இடங்களில் குறிப்பிடுகிறான். இந்த வஹி செய்தியை நம்முடைய மனதில் ஒத்து பார்த்து, மனதுக்கு ஒத்து வந்தால் வஹி, இல்லை என்றால் வஹி இல்லை என்று மறுக்கக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறான். காஃபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக, அஹ்ல கிதாப் அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வஹியில் சில விஷயங்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அப்போது நாம் விட்டுவிடக்கூடாது. வஹியை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். இந்த கருத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களை குறிப்பிடுகிறான். இன்றைய தினம் நபி மொழிகளில் திருக்குர்ஆன் அல்லாத, குர்ஆன் அல்லாத ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்டது. குர்ஆன் மட்டும் வஹியாக வரவில்லை, குர்ஆன் அல்லாத வஹியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஹதீஸ்களில் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் சில சம்பவங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வோம். புகாரியில் 50வது ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார். அவர் நல்ல முடி கண்ணங்கரேவென இருக்கிறது, அழகான வெந்நீர் ஆடை. அவருடைய முகத்தில் பார்த்தால் பயணக்களைப்பு எதுவும் தென்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வசீகர தோற்றத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நபி அவர்களோட முட்டுக்காலுடன் அவருடைய முட்டுக்காலையும் சேர்த்து சில கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹை நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், அல்லாஹ்வை மறுமையில் சந்திப்பதை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், இதுதான் ஈமான். அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். அந்த வந்த மனிதர் அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறார், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? அதற்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பி ஷைஆ, அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லாவை மட்டும் நீ வணங்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார்கள். தொழுக வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இதுதான் இஸ்லாம். அடுத்த கேள்வி, மல் இஹ்சான், அழகுறச் செய்வது என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? உன்னை இறைவன் பார்க்கிறான், அல்லாவை நீ பார்ப்பதை போன்று அவனை நீ வணங்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், அல்லாஹ்வை நீ பார்த்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு நடப்பாய், எவ்வளவுக்கு அடிபணிந்து நடப்பாய், அந்த உணர்வோடு நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார்கள். அவர் சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போனவுடன் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, வந்த மனிதர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஜிப்ரீல், இவர்தான் ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல், ஜாயு அல்லிமுன்னாஸ தீனஹும், மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இவர் வந்திருக்கிறார், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இவர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது? குரான் மட்டும் வஹி அல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம், ஏன் சஹாபாக்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அனுப்பி குரான்ல இல்லாத ஒரு விஷயத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஈமான் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? அப்ப குரான் மட்டுமா வஹி? குரான் மட்டும்தான் ரசூலுல்லாஹிக்கு வந்த வஹியா? இல்லை. இது புகாரியில் 50வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு யூதர், அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வருகிறார். இந்த யூதர், இந்த சஹாபி யூதராக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார். வந்தோடனையும் டெஸ்ட் பண்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி சாயிலுக்கன் சலாஸ், உங்களிடத்தில் நான் 3 விஷயங்களை கேட்பேன், அதற்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னால் உண்மையிலே நீங்கள் தூதர், அதற்கு உங்களிடத்தில் பதில் இல்லை என்றால் நீங்கள் தூதர் இல்லை. அந்த 3 கேள்வியை கேட்கிறார். மா அவ்வளவு அஸ்ராத்தி சா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் எது? இது 1வது கேள்வி. ஒமா அவ்வளவு தாமின் ஏக்கொழு அகுலுல் ஜென்னா, சொர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் முதல் உணவு எது? முத முத சொர்க்கவாசி எந்த உணவை சாப்பிடுவார்கள்? இது 2வது கேள்வி. வமா பாலுல் வலதி, குழந்தை எப்படி தாயின் சாயல்ல ஒரு குழந்தை பிறக்குது, சில நேரங்களில் தந்தையுடைய சாயல்ல அந்த குழந்தை பிறக்கிறது, இது எதனால் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது? இந்த 3 கேள்விகளை கேட்டுவிட்டு இதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் இறை தூதர். அவர் யூதராக இருக்கும்போது இப்படி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த 3 கேள்விக்கும் பதிலளிக்கிறார்கள். மறுமை நாளின் 1வது அடையாளம் பதிலளிக்கிறாங்களா, எப்படி அளிக்கிறாங்க, அதான் முக்கியம். என்ன சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க? இவர் இப்படி கேள்வி கேட்டோனையுமே நபி அவர்கள் சொன்னார்கள், அக்பரனி பிஹி ஜிப்ரீலு ஆனிஃபன், இப்போதுதான் ஜிப்ரீல் எனக்கு இதை அறிவித்தார். இப்படி 3 கேள்வியை கேட்கிறாரு. கேள்வியை கேட்டோன்னே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொல்லலை. அவங்களுக்கு பதில் எங்கிருந்து வருது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு பதிலை சொல்கிறான், அந்த கேள்விகளுக்குரிய விளக்கத்தை சொல்கிறான். அவங்களா சுயமா சொல்லலை. அக்பரனி ஜிப்ரீலோ ஆனிஃபன், இப்போதுதான் ஜிப்ரீல் எனக்கு இதை அறிவித்தார். அந்த கேள்வி அந்த பதிலை சொல்றாங்க. மறுமை நாளின் முதல் அடையாளம் நெருப்பு. ஒரு நெருப்பு கிளம்பும், அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்களை விரட்டி கொண்டு அந்த நெருப்பு கிளம்பும், இது 1வது அடையாளம். 2வது, சொர்க்கவாசிகள் மறுமையில் சாப்பிடக்கூடிய முதல் உணவு ஜியாதத்து கபிதில் ஹோத், மீன் வயிற்றின் மீனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதைப்பகுதி, இதை தான் மறுமையில் சொர்க்கவாசிகள் முதலில் சாப்பிடுவார்கள். இரண்டாவது கேள்விக்கு பதில். மூணாவது, குழந்தை சில நேரத்தில் தாய் மாதிரி இருக்குதே, சில நேரம் தந்தை மாதிரி இருக்குதே, இது எப்படி? அதுக்கும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆணுடைய விந்தை பெண்ணுடைய விந்து முந்திவிட்டால் பெண்ணை போன்று குழந்தை வரும், இது முந்திவிட்டால் ஆணை போன்று குழந்தை வரும் என்று பதிலளிக்கிறார்கள். இது புகாரியில 3938 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, இது என்ன குரானா? இவர் மூணு கேள்வியை கேட்டாரு, அந்த மூணு கேள்விக்கு நபி அவர்கள் பதில் சொன்னாங்க, அந்த மூணு பதிலும் குரான்லயா இருக்குது? இல்ல. அப்ப இந்த மாதிரி நிறைய அல்லாஹ் பேசி இருக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியே பேசி இருக்கிறான். குரான் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்ததோ, ஹதீஸுகள் நபிமொழிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அப்பப்ப தேவையான விளக்கங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வந்தது. அது மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அரஐத இன் குதில்து ஃபீ ஸபீலில்லாஹி துகஃபரு அன்னி கதாயாய, அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இதான் அவருடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்பதைக்கு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வஹி அறிவிச்சிருந்தான், அந்த வஹியின் அடிப்படையில் சொன்னார்கள், ஆம், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் நீ நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு அல்லாஹ்வுக்காக போரிட வேண்டும் என்ற எண்ணத்தில் போய் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் பின்வாங்காமல் ஓடிவிடாமல் அப்போ உனக்கு உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லிவிடுகிறார்கள். கேள்வி கேட்ட இந்த சஹாபி இதை விளங்கிட்டு என்ன செய்யறாரு, ரிட்டர்ன் போறார், பின்வாங்குறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறுபடியும் கூப்பிடுறாங்க, முதல் கேட்டு சொன்ன பதிலும் வஹிதான், ஆமா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ ஈமானோடு சரியான நம்பிக்கையோடு போர்ல புறமுதுகு காட்டாம நீங்கள் போனீர்கள், ஆனால் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்ன பதில் வஹிதான். அந்த சஹாபி அவர் திரும்பி செல்கிறார், திரும்பி போனவரை நபி அவர்கள் அவர் கொஞ்ச தூரம் போனோனையும் மறுபடியும் கூப்பிடுறாங்க, ஏன்னா புதிதாக ஒரு வஹி வந்திருக்கிறது, புதிதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹி வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்ப நபி அவர்கள் முதல் சொன்ன பதில அப்படியே சொல்லிட்டு அதுல ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதலா சேர்க்கிறாங்க. அந்த கூடுதலா சேர்த்த விஷயம் நபி அவர்களுக்கு, இந்த சஹாபிக்கு நபி அவர்கள் பதில் சொன்ன பிறகு அல்லாஹ் அறிவித்த வஹி. அது என்ன கூடுதலான விஷயம்? ஆம், நீங்கள் நன்மை எதிர்பார்த்து போர்ல புறமுதியை காட்டாமல் போரிட்டு கொல்லப்பட்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவான், அல்லாஹ் மன்னிப்பான். இல்ல தைன், கடனை தவிர. அப்ப நீங்க கடன் வைத்து விட்டு நீங்கள் மரணித்தீர்களானால் அப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், கடனை நீங்க அடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை தவிர என்ற ஒரு விளக்கத்தை அந்த சஹாபிக்கு அங்கே விளக்குகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால லி தாலிக, ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை எனக்கு இப்போது சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வஹி தாமதமா வந்திருக்கு. அப்ப வஹி வந்தோடனே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் குரான் அல்லாத முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்துல ஜிப்ரீலையே அல்லாஹ் அனுப்பி, குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்தாங்க, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் பல விஷயங்களை நபி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான், அதுவும் வஹிதான். இதெல்லாம் எங்க உள்ள ஹதீஸு? பலவீனமான ஹதீஸ்களா? எல்லாம் புகாரி முஸ்லீம்ல உள்ள ஆதாரபூர்வமான நபி மொழிகள். இது மாதிரி பாருங்க, புகாரியில 1465 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்றாங்க, சொல்றாங்க, இன்னி மிம்மா அகாஃபு அலைக்கும் இம்பாதி மா யுஃப்தஹு அலைக்கும் இன் ஜஹரத்தி துன்யா வஸீனதிஹா, உங்கள் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது இந்த உலகத்தின் பசுமை அலங்காரம் கவர்ச்சி, இதைத்தான் உங்கள் விஷயத்தில் நான் மிகவும் பயப்படுகிறேன். இது உங்களை வழிகெடுத்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு நபி தோழர், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவயத்தில் ஹைரு பிஷர்ரி, நன்மை தீமையை கொண்டு வருமா, நன்மை தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கிறார். கேள்வி பொதுப்படையா இருக்குது, நன்மை தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கிறார். பேசுறாங்க என்ன ஆச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபரைனா, நாங்கள் பார்த்தோம், அன்னஹு என்ஸில் அலைஹி, அப்போது அவர்கள் மீது வஹி இறங்கி கொண்டிருந்தது. இவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்வி கேட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தனக்கு தெரிஞ்சதை பதிலா சொல்லி விடவில்லை, அமைதியா இருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாரு ரசூலுல்லா, அமைதியா இருக்கிறாங்களேன்னு சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. வஹி இறங்கும் போது நபி அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், முகமெல்லாம் சிவந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நபியவர்களுக்கு ஏற்படுகிறது, அவர்கள் மீது வஹி இறங்குவதை அவர்கள் பார்க்கிறார்கள். பிறகு வஹி இறங்கி முடிந்தவுடன் ஃபமஸஹ அன்ஹு ருஹல்லா, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வேர்வை நீரை துடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வேர்வை வரும், வஹி வந்து விட்டால் அவர்களுக்கு வேர்வை வெளிப்படும். அப்ப அந்த வஹி வந்து முடிந்தவுடன் வேர்வை நீரை துடைத்து விட்டு அப்போது கேட்டார்கள், ஐன சாயில், கேள்வி கேட்டவர் எங்கே என்று அழைத்து அவரை பார்த்து சொன்னார்கள், லா யத்தில் ஹைரு பிஷர், நன்மை தீமையை கொண்டு வராது. நீங்க கேட்டீங்க நன்மை தீமையை கொண்டு வருமானு, கொண்டு வராது. ஆனா நான் சொன்ன வந்த கருத்து என்ன, துன்யாவை அளவா பயன்படுத்தணும், அளவுக்கு மீறி அதுல மோகம் கொண்டால், எல்லை மீறிய ஆசை அதில் வைத்தால் அது நம்மளை அழிச்சிரும். ஏன்னா துன்யாவும் ஒரு ஹைரு தானே. அவர் எப்படி விளங்கிக்கிட்டாரு, துன்யா விஷயத்தில் கவனமாக இருங்க, அது வந்து உங்களை அழிச்சு நாசமாக்கிரும், உங்கள் விஷயத்தில் பயப்படுறேன்னு சொல்லும்போது அது ஹைர் தானே, அந்த ஹைரில் தீமை வருமா அப்படிங்கிற மாதிரி விளங்கிக்கிட்டார். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியின் மூலம் அவருக்கு பதில் அளிக்கிறாங்க, நன்மையால் தீமை வராது, ஆனால் எதுவுமே அளவு தான். அவர் உதாரணத்தையும் சொல்கிறாங்க, இப்போ அந்த இன்ன குள்ளமா அன்பத்த ரபியோ எக்குத்துலு ஹபத்தன், வசந்த காலத்தில் சில செடிகள் முளைக்கும், இந்த வெயில் காலத்தில் முளைக்காது, கடுமையான வெயிலுக்கு தாக்கு பிடிக்காது. அப்போ வசந்த காலத்தில் சில செடிகள் முளைக்கும், அதை என்ன செய்யும்னா இந்த ஒட்டகம் கால்நடைகள் பார்த்துட்டு, ஏன்னா என்றைக்கும் இல்லாத அதுக்கு உணவு கிடைக்குது. அப்போ என்ன செய்யுதுன்னா வயிறு முட்டை சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், நிறைய இருக்குது நிறைய இருக்குன்னு சொல்லி கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லை இல்லாமல் லிமிட் இல்லாமல் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்ட பிராணி கடைசியில் அதுக்கு என்ன, ஒன்று வயிற்று கோளாறாக போயிடுது அல்லது அது செத்து போயிடுது. இப்படி அளவுக்கு அதிகமாக அதில் ஆசை வச்சு சாப்பிட்ட பிராணி கால்நடை அது செத்து விடுகிறது அல்லது அதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது ஒரு கோளாறாயிருது. ஒரு சில பிராணி இருக்குது அதையும் லிமிட்டாக சாப்பிட்டு சாப்பிட்றதோட போய் உட்காந்துடாம, அசலாக இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம படிப்பின பண்ணணும், இன்றைக்கெல்லாம் ரொம்ப தேவை. ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு அதிகமாகிருச்சு, உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு, அதனால் என்ன நடக்குது, தொப்பைகள் கூடி விட்டது, நோய்கள் அதிகரித்து விட்டது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில கால்நடைகள் சாப்பிடும், சாப்பிட்டுட்டு என்ன செய்யும், வெளியில் போய் அலைஞ்சு வெயிலில் சுற்றி அந்த உழைப்பில் அதனுடைய அது சாப்பிட்ட உணவெல்லாம் செரித்து சிறுநீராக மலமாக வெளியேறி விடுகிறது. இதுக்கு எந்த கேடு வர்றதில்லை. இது மாதிரி தான் இந்த துன்யா. இந்த துன்யாவை முறைப்படி எடுத்தால் போதுங்கிற மனதோடு, ஹலாலான முறைப்படி அதை நாம் எடுத்தால் அல்லாஹ் அதில் பறக்க செய்வான். அந்த போதுங்கிற மனசு இல்லாமல் ஹலாலாம் பார்க்காம இஷ்டத்துக்கு அதில் ஆசை வச்சு தாறுமாறா போனோம் என்றால் அப்போது நமக்கு அழிவு தான் வரும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உதாரணம் எவ்வளவு அற்புதமான உதாரணம். இது ரசூலுல்லாஹ் சுயமா சொன்னாங்களா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியாக அருளுகிறான். இந்த உதாரணத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக அருளுகிறான். அதை இதை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப குர்ஆன் அல்லாஹ் வஹி இருக்குதா இல்லையா? இது புகாரியில 1465 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள். இன்னொரு சம்பவம் பாருங்க. யாலபுனு உமையா என்ற ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. இவங்களுக்கு ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும்போது ரசூலுல்லா எப்படி இருப்பாங்க இதை நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும்போது நபி அவருடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எந்த நிலைக்கு மாறுகிறார்கள், அந்த காட்சியை நான் பார்க்கணும்னு யாலபுனு உமையா ஆசைப்பட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோடு இந்த சஹாபி இருந்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிலுக்கு மேலே, வெயில் படக்கூடாதுங்கிறக்கா ஒரு போர்வையை மேலே போட்டு இருக்கிறாங்க. அவரோடு சில நபித்தோழர்களும் இருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படார் படான்னு பதில சொல்லவே இல்லை. சட்டத்திட்டங்களை கேட்கிறாங்க, சில சட்டத்திட்டங்களை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் மௌனமாக இருந்து வஹி என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான் என்று காத்திருந்து அதைத்தான் பதிலாக சொன்னார்கள். அப்போது ஒரு மனிதர் வருகிறார். வந்து அவர் நல்ல உடம்பெல்லாம் நறுமணத்தை பூசிக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே, கைஃப தராஃபி ரஜுலின் அஹரம ஃபி ஜுப்பத்தின் பாதமா தலம்மஹபி தைபின், நறுமணத்தை பூசிய ஆடையை ஒருவர் அணிந்த பிறகு இஹ்ராம் கட்டுகிறார். நறுமணம் அணிந்த ஆடையை ஒருவர் அணிந்த பிறகு அவர் இஹ்ராமுக்கு நியத்து வைக்கிறார். இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஃபனதர நபியு சாஅத்தன், சிறிய நேரம், சிறிது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்தாங்க. ஃபஜாஹுல் வஹயு, அப்போது அவர்களுக்கு வஹீம் வந்தது. இப்படி கேள்வி கேட்டோனையுமே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு யா அல்லாஹ் இதுக்கு என்ன விளக்கம், இவர் இப்படி கேட்குறாரு, இதுக்கு நான் என்ன விளக்கம் சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறது என்று நபி அவர்கள் பார்க்குறார்கள். ஃபஜாஹுல் வஹயு, வஹி அவர்களுக்கு வந்தது. உடனே உமர் அலி அல்லாஹ் கூட இருந்தாங்களே, அவரை யாலாபுன் உமையாவை கூப்பிடுறாங்க. நீ தானே சொன்னேன் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இங்கே வாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரப்போது பார், ரசூலை பார்த்துட்டு இருக்காங்க, வழி வரப்போது கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, யாவலோபுன் உமையா வந்து பார்க்குறாங்க. பார்த்தால் ஃபைதாஹுவ முஹம்மருல் வஜிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய முகமெல்லாம் சிவந்து விட்டது. சிவந்து ஒரு நார்மலான ஒரு நிலையில் அவங்க இல்லை, வேற ஒரு நிலையில் இருந்தார்கள். சும்ம சுர்ரியன்ஹு, பிறகு வஹி நின்றவுடன் அந்த நிலை அவர்களை விட்டு மாறிவிட்டது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப கேள்வி, இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவர் எங்கே, ஐனல்லதி யஸ்அலுனி அனில் உம்ரா ஆனிஃபன், இப்போது உம்ராவை பற்றி என்னிடம் கேட்டாரே அவர் எங்கே என்று சொல்லி அவரை அழைத்து அவர் வெளியே போயிட்டார், கேள்வி கேட்டு போயிட்டார். அவர் மறுபடியும் கூப்பிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, உங்க ஆடையில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை எல்லாம் நீங்கள் அகற்றி விடுங்கள், மூணு தடவை கழுவி விட்டு பிறகு நீங்கள் ஹஜ்ஜில் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி உங்களுடைய உம்ராவிலையும் செய்து கொள்ளுங்கள் என்று பதிலளிக்கிறார்கள். இது புகாரியில் 4985 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவும் குர்ஆன் அல்லாத முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லாம் வஹி அறிவிக்கிறதுலாம் ஹதீஸ் தானே, இதெல்லாம் குர்ஆன் கிடையாது. இப்படி கேள்வி கேட்டாருங்கிறதும் நபி அவர்கள் சொன்ன பதிலும் எல்லாமே ஹதீஸ்களாக இருக்குது, குர்ஆன் கிடையாது. அப்போ நம்ம குர்ஆன் மேல் நமக்கு என்ன ஈமான் இருக்கோ அந்த ஈமான் ஹதீஸ் மேலையும் வரணும். குர்ஆன் மேல் நமக்கு எந்த நம்பிக்கையை வைக்கிறோமோ, குர்ஆனை எப்படி நம்ம நம்புகிறோமோ, குர்ஆனை எந்த பார்வையில் பார்க்குறோமோ, குர்ஆனுக்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த இடத்தை கொடுக்குறோமோ, குர்ஆனை எந்த ஒழுக்கத்தில் நம்ம அணுகிறோமோ, அதே ஒழுக்கத்தை அதே ஈமானை ஹதீஸ் மேலே வைக்கணும். இதைத்தானே இந்த ஹதீஸ்கள் சொல்லுது. அது மாதிரி இது மாதிரி ஒரே ஒரு சம்பவம் முஸ்லீமில் 3332 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது அன்சாரிகள் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க மக்காவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே குறைசிகளை பார்த்தால் நீங்கள் அவர்களை கொண்டு விடுங்கள், யாரை பார்த்தாலும் நம்மளை எதிர்க்க கொடுங்க, யார் வந்தாலும் அவர்களை நாம் அளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா மக்கா வெற்றி, சொந்த ஊருக்கு போக போறாங்க, சஹாபாக்களும் வர்றாங்க, மக்காக்குள்ள நுழைஞ்சாச்சு. மக்காவூருக்குள் வந்தவுடன் அபு சுஃபியான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, குறைசிகள் அழிக்கப்படுகிறார்கள், இன்றைய நாளுக்கு பிறகு குறைசிகளே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தன்னுடைய ஏக்கத்தை தெளிவுபடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தாரா அபி சுஃபியான் ஃபஹுவா அமீன், அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்தவர் அபயம் பெற்றவர். ஒமன் அல்கஸ் சிலா, ஆயுதங்களை கீழே போட்டு விட்டவர் அபயம் பெற்றவர். ஒமன் அகலக்க பாபஹு, வாசலை வீட்டின் வாசலை பூட்டி வீட்டுக்குள் மறைந்து கொண்டவர் ஆமீன், அவரும் அபயம் பெற்றவர். அப்ப நபி அவர்கள் சொல்றார், முதல் சொன்ன சட்டம் என்ன? ஏன்னா முதல் சொன்ன நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது குறைசிகள்லாம் திரண்டு கொண்டு மறுபடியும் ஒரு உஹது போர், ஒரு பத்ரு போர் மாதிரி ஒரு நிலை வருமோ என்ற ஒரு நிலை இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைசிகளை வழியில் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன, எதிரியா இருந்த அபு சுஃபியானே ரசூல்லாட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே அப்படின்ட்டார், ரசூல்லான்னு சொல்லிட்டார், ஈமான் கொண்டு விட்டார், குறைசிகள் அழிக்கப்பட்டுருவாங்க, இதுக்கு பிறகு குறைசிகளை இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இவர் தானே குறைசிகளுக்கு தலைவர், அப்போ தலைவரே அடிபணிந்து விட்டார்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இவங்களை கொல்லக்கூடாது, கொல்ல வேண்டாங்கிறாங்க. அப்போ அன்சாரிகளில் சில பேர் பேசுகிறாங்க, அம்மர் ரஜுலு ஃபகத் அஹதத்துஹு ராஃபத்துன் பி அஷீரத்திஹி ஒரு அஹபத்துன் ஃபி கரியத்திஹி, இந்த மனிதருக்கு ஊர் பாசம் ஏற்பட்டு விட்டது, குடும்பத்தின் மீது அன்பு ஏற்பட்டு விட்டது. யார் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன்னா முன்னாடி நபி சொன்னது வேற, இப்போ சொல்றது வேற. ஒன் அசல் அல் வஹி அலா ரசூலுல்லாஹ், இப்படி வந்து அவங்க பகிரங்கமாக பேசலை, அந்த மூணு பேர் நாலு பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, ரசூல்லாவுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூல்லாவுக்கு காட்டி கொடுக்குறான். ஏன்னா சிக்கல்ல, ஒன் அசல் அல் வஹி அலா ரசூலுல்லாஹ், உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வஹி வந்தது. ரசூல்லாவே கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே, எனக்கு வந்து பாசம் ஏற்பட்டுருச்சு, குடும்பத்து மேலே அன்பு, ஊர் மேலே பிரியம், அதனால தான் வந்து குறைசிகளை கொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதா சொன்னீங்களாமே. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மேலே உள்ள பேராசையில் ஒரு அன்புல நாங்கள் சொல்லிட்டோம், சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லி அதையும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சம்பவம் செல்கிறது. இது முஸ்லீமில் 3332 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸும் என்ன சொல்லுது, குரான் அல்லாத முறையில் பாருங்க, சஹாபாக்கள் ஒன்று பேசிக்கிறாங்க, இது நபிக்கு தெரியாது, யாரும் அறிய முடியாது, ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை கூட வஹியின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காட்டி தருகிறான். அப்போ குரான் மட்டும் வஹி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா, குரானையும் ஹதீஸையும் வைத்துத்தான் இந்த மார்க்கத்தையே வைத்திருக்கிறான். ஹதீஸையெல்லாம் தள்ளிவிட்டு அல்லது அந்த ஹதீஸில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட முறைகளில் மக்களுக்கு பலகீனமான ஈமானை ஏற்படுத்தி விட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு ஏற்படுத்தவில்லை. மார்க்கமே எதில் இருக்குது, குரானை வைத்தும் அந்த குரானுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் வைத்தும் தான் இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ் 16வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வன்சல்லா இலைக்க திக்ர, நபியே இந்த உபதேசத்தை உமக்கு அருளி இருக்கிறோம், லி துபையின லின்நாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக உம்மிடமே உபதேசத்தை நாம் அருளி இருக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை நல்லா நீங்கள் கவனிங்க, குரானுக்கு யார் விளக்கம் சொல்லுவா, நபியே நீர் விளக்க வேண்டும், இந்த மக்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீர் விளக்க வேண்டும், அதனால தான் இந்த வேதத்தை உம்மிடத்தில் தந்திருக்கிறோம், அல்லாஹ் விளக்கமே தேவையில்லை, குரான் மட்டும் போதும்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், வானத்திலிருந்து பத்துன ஒரு வேதத்தை கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் அப்படி தரவில்லை, முகமது சல்லாசவங்களும் ஒரு தூதரை தேர்வு செஞ்சு அவர்களிடத்தில் இந்த குரானை கொடுத்து நீங்க தான் இந்த குரானை விளக்குவீங்க, நீங்க தான் இந்த குரானை விளக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக குரான் இருக்குது, குரானுக்கு நபி அவர்கள் விளக்குவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த விளக்கம் எங்க? அது விளக்கம் தான் ஹதீஸ்கள், நபி மொழிகள். அது மாதிரி 75வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜிப்ரீல் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குரானை ஓதி காட்டும் போது குரான் மறந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஜிப்ரீல் அவங்க ஓதி காட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை அசைப்போடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவசரப்பட்டு மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில். அப்ப அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி, நீங்க அவசரப்பட்டு குரானை ஓதாதீங்க. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, நீங்க என்ன பயப்படுறீங்க, குரான் மறந்துருமோன்னு பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, அது சாதாரண மனுஷங்களுக்கு மறக்கலாம், ஆனா உங்களுக்கு இந்த குரானை உங்களுடைய உள்ளத்துல ஒன்று திரட்டுவதும் நம்முடைய கடமை, உங்க உள்ளத்துல பதிய வைக்கிறது நம்முடைய கடமை. எனவே நாம் ஓதினால் அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். சும்மா இன்ன அலைனா பயானா, இதற்கு பிறகு அந்த குரானுக்குரிய விளக்கத்தை தருவதும் நம்மீது கடமை. குரானை உங்களுடைய உள்ளத்துல பாதுகாப்பதும் நம்முடைய கடமை அல்ல. அதை மட்டும் என்னுடைய கடமைன்னு சொல்லல, இன்னொரு கடமையும் இருக்கிறது. என்ன? சும்மா இன்ன அலைனா பயானா, அந்த குரானுக்குரிய விளக்கத்தை சொல்வதும் என்னுடைய கடமை. அப்ப குரான் மட்டும் அல்லாஹ் நமக்கு தரல, அந்த குரானுக்கு விளக்கம் இருக்குது, அதையும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ், சொல்லி இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்ப அது என்னது? அதுதான் ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த ரெண்டு வசனத்துல மனசுல பதிய வைங்க. ஒரு குரான் வசனத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. குரானுக்கு எது விளக்கம்? ஹதீஸ் தான் விளக்கம். ஆனா அந்த ஹதீஸ் ஏதாவது ஒரு வசனத்து சம்பந்தம் இல்லாம வசனத்தை காட்டி முரண் சொல்லி ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டு நான் சொல்றேன் விளக்கம், குரானுக்கு நான் விளக்கம் சொல்றேன் என்று யாராவது வருவார்களே, ஆனால் அப்ப நீங்க விளங்கிக்கிறனோ இவர்கள் வஹியை பின்பற்றவில்லை, இவர்கள் வஹியை பின்பற்றதாக சொல்வது பொய். வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது எதற்கு? நாங்கள் வஹியை பின்பற்றோம், நாங்கள் வஹியை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணங்களால். அது என்னென்ன காரணங்கள் நான் சொல்லுவேன். இந்த வஹியை மறுக்கிறதுக்கு என்ன காரணம், எதனால் இந்த வஹி மறுப்பு வருது, பல ஹதீஸ்களை தள்ளுபடி செய்யக்கூடிய நிலை ஏன் வருது, இதனால் வரைக்கும் யாருமே மறுக்காத செய்தியை ஒரு தனிநபர் மட்டும் மறுக்கக்கூடிய நிலைகள் ஏன் ஏற்படுகிறது, அந்த காரணங்களை நம்ம பிற்காலங்களில் நம்ம தெளிவுபடுத்துவோம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன, குரானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க, அப்போ குரானுக்கு ஹதீஸ் தான் விளக்கம். அப்படிப்பட்ட ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்தி மறுக்க வச்சுட்டு நான் இந்த வசனத்துக்கு இப்போ விளக்கம் சொல்கிறேன் பாருன்னு சொல்லி யாராவது புறப்படுவார்களே, ஆனால் அப்போ அவங்க வஹியை பின்பற்றவில்லை, அவர்கள் வஹியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மக்களிடத்திலே நாங்கள் தான் வஹியை சரியாக பின்பற்ற ஆளு என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் வழங்கிக்கிறணும். ஏன்னா பாமர மக்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் வஹியை பின்பற்றோம் வஹியை மட்டும்தான் பின்பற்றோம், இந்த விஷயத்தில் எங்களை தவிர வேற யாருமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி விட்டால் அதுக்கப்புறம் ஹதீஸ் மறுப்பு கொள்கையை எடுத்தால் மக்கள் என்ன செய்வாங்க, நம்ம வஹியை தான் பின்பற்றோம், இது ஹதீஸ் இல்லை, இது வஹி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை மக்களிடத்தில் ஏற்பட்டுரும். அப்ப மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை தான் இது. அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், ஹதீஸ் தான் குரானை தெளிவுபடுத்தும், குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் தான், சரியான ஹதீஸ் வந்துருச்சா அதுதான் ஏத்துக்கணும், அந்த ஹதீஸ்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி தூக்கி எரிய சொல்லி அப்ப அந்த குரானுக்கு சுயமா விளக்கம் சொல்றது இது வழிகேடு, இது வஹியை பின்பற்றவங்க செய்யற வேலை இல்லை. நம்ம உண்மையில வஹியை பின்பற்றோம்னா இது மாதிரி ஒரு வேலை யாராவது செஞ்சா அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆஹா ஆபத்தான வேலையில இவர் செய்யறாரு என்று சொல்லி அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ளணும். இதுலையும் போய்கிட்டு நான் அவரை நம்பிக்கிட்டு இருக்க கூடாது, இதுலையும் போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது, சரியாத்தான் சொல்லுவாருங்கிற மாதிரியான ஒரு குருட்டு நம்பிக்கையை அவர் மேல வைக்க கூடாது. இதில் கவனமா இருங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹதீஸ் தான் குரானுக்கு விளக்கங்கிறோம்ல, இது சொல்லும் போது என்ன சில பேர் திசை திருப்பி விட்டுருவாங்க, அப்ப குரான் விளங்காதுங்கிறியா, குரானுக்கு ஹதீஸ் விளக்கம் தேவைப்படும் சொன்னா அப்ப குரான் விளங்காதா அப்படிம்பாங்க. குரான் விளங்கும், அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்னா யாருங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்துறான். அல்லாஹ்னா யார், அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, எல்லாமே குர்ஆன்ல வருது. அது மாதிரி இந்த குஃபுர் மறுக்கிறாங்கல்ல, நாத்தியவாதம், அதுக்கும் அல்லாஹ் பதில சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்கள, இந்த பேசிக்கான அடிப்படையான அகிதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் அங்க தீர்வு வைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறான். ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, அதுக்குள்ள டீப்பா போக மாட்டான். அது இருக்குன்னு சொல்லிட்டு மேலதிக விளக்கத்துக்கு ரசூல் இடத்துல போய் நீ விளக்கத்தை தேடிக்கொள் அப்படி எல்லாம் திருப்பி விட்டுருவான் ஒரு சில விஷயங்களுக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆனா அதை பத்தி அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் அதை பத்தி பேசுவான், அது அவசியம்னு சொல்லுவான். ஆனா அதனுடைய டெஃபினேஷன், அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி அமல்படுத்துறது, இந்த மேலதிக விளக்கங்களை தூதரிடத்தில் போய் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிடுவான். உதாரணத்துக்கு 5வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இல சலாத்தி, நீங்கள் தொழுகையின் பக்கம் இவர்களை அழைத்தால் இத்தகதுஹா ஹுசுவம் வல் ஐபா, தொழுகையை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொள்கிறார்கள். தொழுகையின் பக்கம் அழைத்தால் தொழுகையை வந்து வீணா பார்க்கிறாங்க, வணக்கத்தை வந்து ஒரு விளையாட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல தொழுகையின் பக்கம் அழைத்தால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அழைத்தால் மூமீன்களை பார்த்து சொல்றான். அப்ப தொழுகைக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அது விளங்குது அந்த வசனத்துல. அது மாதிரி ஜும்மாவுடைய தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான், இதா நூதியல் இஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ ஃபஸாஉ இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய நாளில் தொழுகையை நோக்கி நீங்கள் அழைக்கப்பட்டால், அழைப்பு விடப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவதற்காக விரைந்து வாருங்கள். அப்ப அங்கே என்ன செய்யறான்ல, ஒரு அழைப்பு இருக்கு, தொழுகைக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குங்கிறது குர்ஆன்ல இருக்கு, அதான் இருக்குது, பாங்கு இருக்குதுங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா அந்த அழைப்பு எப்படி எப்படி அழைக்கிறது, மைக்க போட்டு தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதா, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறதா, எப்படி கூப்பிடுறது, அதை யாரு செயல்படுத்தி காட்டினா, அதுக்கு விளக்கம் எங்க, அதுக்கு விளக்கம் தூதர் இடத்துல. அல்லாஹ் இப்படி சொல்லிடுவான், தொழுகைக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லிடுவான். அந்த அழைப்பு எப்படி, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாங்குடைய வாசகங்களை நமக்கு சொல்லி இப்படி நம்ம அழைக்கணும் அப்படிங்கிறத ஹதீஸ் சுன்னா விளக்குது. அப்ப இந்த சுன்னா இல்லாம அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை செயல்படுத்த முடியுமா, நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பாங்கை எடுத்துருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து இந்த பாங்கை செயல்படுத்த வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருவோம், ஹதீஸ் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு தொழுகையை நோக்கி அழைங்கிற இந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறது. அப்ப சுன்னா தான், ஹதீஸ் தான் குர்ஆனை தெளிவுபடுத்தும். அது மாதிரி தொழுங்கிறான்ல, இஸ்லாத்துடைய முக்கியமான பல கடமைகளே ஹதீஸ வச்சு தான் இருக்குது. குர்ஆனை வைத்தும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமா அதிசயம் வச்சு, ரெண்டும் ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒரு காசு செல்லுபடி ஆகணும், ஒரு நோட்டு செல்லுபடி ஆகணும்னா ஒரு பக்கம் மட்டும் இருந்தா போதுமா, ரெண்டு பக்கமும் வேணும்ல, அப்பதானே அதுக்கு மதிப்பாகும். ஒரு தலை மட்டும் இருக்கு பூ இல்லை, பூ மட்டும் இருக்கு தலை இல்லை, போய் கொடுத்தா செல்லுபடி ஆகுமா? அது மாதிரி தான் உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய ஈமான், உன்னுடைய இஸ்லாம் செல்லுபடி ஆக வேண்டும் என்றால் அல்லாவிடத்திலே குர்ஆன் மட்டும் ஒன்று தான் பத்தாது, சுன்னாவும் வேணும், ஹதீஸும் வேணும், ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி. பாருங்க, இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளையே சுன்னாவில் தான் எல்லாம் வச்சிருக்கிறான். ஹதீஸுகள் இருந்தால்தான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். ஹதீஸை கழிச்சுட்டு குர்ஆனை மட்டும் எடுத்தோம்னா தொழுகையே கிடைக்காது நமக்கு, அல்லாஹ் வணங்குறது கூட எப்படி நமக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏன்னா குர்ஆன்ல அகீமுஸ்ஸலாத் தான் இருக்குது, தொழுகை நிலைநாட்டுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது எப்படி தொழுகணுங்கிற விவரம் குர்ஆன்ல இருக்குதா, அது நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது. தொழுகுங்கன்னு இருக்கும், ஆரம்பத்து தக்பீர் கட்டணும், என்ன அப்புறம் ருக்குவுக்கு போகணும், அப்புறம் சஜ்ஜாவுக்கு போகணும், அத்தையாத்து ஓதணும், அதுல என்னென்னலாம் ஓதணும், இந்த விவரங்கள்லாம் ஹதீஸ்களில் தான் இருக்குது. இது அல்லாஹ் கூட சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்துல, 2வது அத்தியாயம் 239வது வசனம், அதுல அல்லாஹ் கூறுகிறான், ஹாஃபிலு அல சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவர் உக்குபானன், இந்த அச்ச நேரம் போர் போன்ற நேரங்களில் நீங்கள் எதிரிகளை பயந்தால் நடந்தவர்களாக தொழுகலாம், அல்லது வாகனத்தில் அமர்ந்து கொண்டே தொழுகுங்கள். இது அச்ச நேரத்தில் போர்க்களத்தில் இருக்கும்போது எதிரிகள் தாக்கி விடுவார்கள் என்ற பயம் இருக்கும்போது நீங்கள் நடந்து கொண்டு தொழுகலாம், அல்லது வாகனத்திலே அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் தொழுகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஃபைதா அமின்தும், அந்த பயம் போர் எல்லாம் முடிந்து விட்டது. ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் ஆலம் தக்குனு தாலமூன். அப்ப அந்த நிலை அகன்று விட்டால், பயம் போய்விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இல்லையா, அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்ப அச்ச நேரத்தில் மட்டும்தான் நீங்க நின்றுகிட்டு தொழுகலாம், வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு தொழுகலாம். சாதாரண நேரங்களில் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தான் அப்படி நீங்கள் தொழுகுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுத்தான், அதுங்க குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், யார் மூலம் சொல்லிக் கொடுத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன ஹதீஸ்ல இருக்குது, எப்படி தொழுகணுங்கிற வழக்கம் ஹதீஸ்ல தான் இருக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அதை எப்படி சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். அப்ப தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான வணக்கம், நபி மொழிகளை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். இது தொழுக மட்டும் இல்லை, இஸ்லாத்துடைய அடுத்த கடமை என்ன, நோன்பு. அந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களும் நபி மொழிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜக்காத், 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்களை பார்த்து, ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபி அவர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள், தர்மத்தை எடுங்கள், து தஹீருஹும் வ து ஸக்கீஹும் பிஹா, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், ஜக்காத்தை எடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆமாம், குர்ஆனில் பல இடங்களில் வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்கள் அப்படி மட்டும்தான் இருக்கு, அப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. தொழுகை எல்லாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள், தொழுகை எல்லாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள், இப்படி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்குது. ஆனால் எங்கேயாவது ஜக்காத்தை கொடுக்கணும்ல, எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், ஒட்டகத்துக்கு எவ்வளவு, மாட்டுக்கு எவ்வளவு, ஆட்டுக்கு எவ்வளவு, தங்கத்துக்கு எவ்வளவு, வெள்ளிக்கு எவ்வளவு, எதுக்கு, குதிரை இருந்தால் அதுக்கு ஜக்காத்து உண்டா, அடிமை இருந்தால் அதுக்கு ஜக்காத்து உண்டா, அப்போ இந்த மாதிரியான டீப்பான விவரங்கள், பிரிவு விஷயங்கள், அதெல்லாம் நமக்கு குர்ஆன்லயா இருக்குது. குர்ஆன்ல ஜக்காத்து கொடுங்கன்னு தான் இருக்குது, நபியே நீங்க ஜக்காத்தை வாங்குங்கன்னு தான் இருக்குது. நம்ம எப்படி ஜக்காத்து கொடுக்கறது, ஒரு ஆள் எப்படி ஜக்காத்து நம்மகிட்ட வாங்குவாரு, இந்த விளக்கங்கள் அனைத்தும் ஹதீஸ்களில் தான் இருக்குது. அப்போ ஹதீஸ் தான் குர்ஆனை தெளிவுபடுத்தும், இதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அது மாதிரி ஹஜ்ஜு, ஹஜ்ஜு உம்ரா 2வது அத்தியாயம் 196வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவிற்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ஜு செய்யணும்னு குர்ஆனில் இருக்கு, உம்ரா பண்ணணும்னு நீங்கள் குர்ஆனில் இருக்குது, அந்த ஹஜ்ஜை எப்படி செய்யறது குர்ஆனில் எங்கேயுமே நீங்கள் விளக்க முடியாது. சரி, உம்ரா எப்படி செய்யறது, உம்ராவுடைய சட்டத்திட்டங்கள் என்ன நிறைய இருக்குது, உம்ராவுடைய சட்டத்திட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள், அதெல்லாம் ஹதீஸில் இருக்குது. அந்த ஹதீஸில் உள்ளதையே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தனி கிளாஸாக வச்சு மக்கள் உம்ராவுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்களுக்கு நம்ம பாடம் நடத்துகிறோம், ஹதீஸ்களை வச்சு தான் நடத்துகிறோம். அப்போ உம்ரா எப்படி பண்ணுறது, ஃபமன் த அஜலஃபி யௌமினி ஃபலா இஸ்மா அலை ஒமன் த அஹர, யாராவது 2 நாளில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை, கொஞ்சம் தாமதப்படுத்தினால் அவர் மீதும் குற்றம் இல்லை, இப்படி குர்ஆனில் இருக்குது. இது என்ன, 2 நாளில் விரைந்தால், சீக்கிரமாக விரைந்தால் குற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் தாமதப்படுத்தினா அதனுடைய அர்த்தம் என்ன. அப்போ இதெல்லாம் வந்து எதை பற்றி பேசுது, இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களை வச்சு என்ன செய்கிறோம், விளக்குறோம். ஆக இஸ்லாத்துடைய இந்த பெரிய கடமைகளையே அதை எப்படி செயல்படுத்துறது, ஏன் அல்லாஹ் அப்படி வச்சுருக்கிறான், அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நமக்கு புரிய வைக்கிறான். குர்ஆன் குர்ஆன் சொல்லிட்டு நீ போகாத, போனால் வழிகேட்டுக்கு போயிடுவேன், அல்லாவை எப்படி தொழுகணுங்கிறது கூட உனக்கு தெரியாமல் போயிடும், அல்லாவுடைய பல கட்டளைகளை நீ செயல்படுத்த முடியாமல் போயிடுவேன் அப்படிங்கிறது அல்லா நமக்கு இதன் மூலம் உணர்த்துகிறான். அப்போ இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்போ ஹதீஸுகள், சரி ஹதீஸுகள் நமக்கு எப்படி வந்துச்சு அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா. இந்த ஹதீஸுகள் வந்த வழி பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் வழியாக தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபீன்கள் கேட்டாங்க, தாபீன்கள் இருந்து தபா தாபீன்கள் கேட்டாங்க. இப்படியே ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை எத்தி வைத்து எத்தி வைத்து இமாம் புகாரிக்கு வந்தது, முஸ்லீமுக்கு வந்தது, அபுதாவுதுக்கு வந்தது, திருமிதிக்கு வந்தது, பைஹக்கி இமாம், தபுரானி இமாம், ஹாக்கிம்னு நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 200-300 எழுதி வச்சுட்டாங்க. அன்னைக்கு எழுதி வச்சது அந்த புத்தகம் அப்படியே ஒவ்வொரு காலங்காலமாக மக்களுக்கு அந்த காலத்தில் எழுதி எழுதி மக்கள்கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்படி தான் அதிசயம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. சரி, குரான் நமக்கு எப்படி வருது? குரான் வந்த வழியையும் ஹதீஸ் வந்த வழியையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். குரான் நிறைய வழிகளில் வந்திருக்கும், ஹதீஸ் ஒரு சில வழிகளில் வந்திருக்கும், அப்படி வித்தியாசப்படும். ஆனால் ரெண்டுடைய வழியும் ஒன்று தான். குரான் எங்க ரசூல்லா, இன்னைக்கு சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், சில பேர் என்ன பண்ணுறாங்க, என்னமோ ரசூல்லாட்டிருந்து நேரடியாக நமக்கு குரான் வந்த மாதிரி, ரசூல்லாட்டிருந்து நேரடியாக நமக்கு ஹதீஸ் வந்த மாதிரி, அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய பேச்சுகள், அணுகுமுறைகள், மார்க்கத்தோட அணுகுமுறைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குரான் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? குரான் நம்ம நேரடியாக ரசூல்லாட்டிருந்து பெறல. சஹாபாக்கள் குரானை வாங்கினாங்க, அவங்கள்டிருந்து தாபீன்கள் வாங்கினாங்க, அப்புறம் தபா தாபீன்கள் வாங்கினாங்க. இப்படித்தான் இந்த மூமின்களின் வழி மூலம்தான் நமக்கு மார்க்கமே வருது, குரானே வருது. சஹாபாக்கள் இல்லாமல் குரான் கிடையாது, தாபீன்கள் இல்லாமல் குரான் கிடையாது, மூமீன்கள் இல்லாமல் குரானே கிடையாது. இதை நீங்க புரியணும். அதே வழியில தான் ஹதீஸ் வருது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில விஷயத்தை நீங்க பாருங்க. 9வது அத்தியாயம் 122வது வசனம், அதுல அல்லாஹ் கூறுகிறான், ஒமா கானல் மூமீனுனல் என்ஃபிரு காஃபா, மூமீன்கள் ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தை படிப்பதற்கு புறப்பட முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு குரான் அருளப்படுது, அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். எல்லா பேரும் வந்து ரசூலுல்லாஹ் வந்து குரானை நேரடியாக படிக்கல, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே படிக்கல, ஒரு சில பேர் வந்து தான் படித்தாங்க. அல்லாஹ் அதையும் சொல்கிறான், எல்லா பேரும் வந்து படிக்க முடியாது. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிரக்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துல் யதஃபக்கஹு ஃபித்தீன், ஒவ்வொரு கூட்டத்தாரிடமிருந்தும் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக புறப்பட்டு வர வேண்டாமா, வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், அவர்களிடம் திரும்பி சென்று அந்த தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா, அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். அப்ப அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட குரானை படிப்பாங்க, படித்து விட்டு படித்த அந்த ரசூலுல்லாஹ்ட்டிருந்து கேட்ட அந்த குரான் வசனங்களை கேட்ட சஹாபாக்கள் வராதவர்களுக்கு எத்தி வைத்தார்கள். ஒரே இந்த எத்தி வைக்கிறதுல தான், அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுல தான் அல்லாஹ்வுடைய மார்க்கமே இருக்குது. அப்ப நான் நம்ப மாட்டேன், நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. என்னது, ஒரு சஹாபி வந்து சொல்றார், ஒரு குரான் வசனத்தை சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இவர் இல்லை. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறேன், ஒரு குரான், ஒரு 50 குரான் வசனம் புதுசாக இறங்கியிருக்கு, மனப்பாடம் பண்ணியாச்சு, உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ரசூல்லா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொல்லும்போது நீ ஏற்றுக்கணும். அதில் விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் என்ன செய்யறது, அறிவில் போட்டு பார்க்கறது, இது வந்து ரசூல்லா சொன்ன மாதிரி இல்லையே, இது நபி சொன்ன மாதிரி இல்லையே, இது வஹி மாதிரி தெரியலன்னு சொல்லி நான் ஏதாவது பொய் சொல்லியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் மறுத்து விட்டால் நீங்கள் எதை மறுக்கிறீங்க, வஹியைத்தான் நீங்கள் மறுக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை தான் மறுக்கிறீர்கள். அப்போ அவங்க எல்லாரும் எப்படி குரானையே படித்தாங்க, நல்ல மக்கள் மூமின்கள் வந்து சொல்லும்போது அந்த சாட்சியை நம்பித்தான் அவர்கள் குரானே ஏற்றார்கள். அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏற்றுட்டு போக வேண்டியதுதானே, இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன, மூமின்கள் எல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, நபி சொன்னாங்கப்பான்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, தாபீன்கள் சொல்கிறாங்க, தப தாபீன்கள் சொல்கிறாங்க, இமாம் புகாரி சொல்கிறாரு, முஸ்லீம் சொல்கிறாரு, திருமிதி சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. அவ்வளோ பேருடைய சாட்சியை மறுத்துட்டு, என்னது புகாரி சொல்ற மறுக்கிறது, முஸ்லீம் சொன்னா மறுக்கிறது, இமாம்கள் சொன்னதை பூரா மறுக்கிறது, இமாம்கள் கையில மடியில போட்டு சொன்னா அதை ஏத்துக்கணும் அவசியம் இல்ல, அவங்க அதையா சொல்றாங்க, நபி சொன்னாங்கன்னு சாட்சி சொல்றது முஸ்லீம் சமுதாயம். பிரச்சனை என்ன, சஹாபாக்கள் இருந்து தாபீன்கள் இருந்து தப தாபீன்கள் இருந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இது நாள் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் சாட்சி சொல்லுது, இது நபி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நபி சொன்னதில்லை வஹி இல்லை அப்படின்னுங்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, என்னமோ ரசூலுல்லாஹ் இருந்து தனக்கு நேரடியாக மார்க்கம் வந்த மாதிரி ஹதீஸுகளை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். எப்படி வந்துச்சு இன்னைக்கு நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்கன்னா எப்படி வந்துச்சு முஸ்லீமா இருக்கிறீங்க, இன்னைக்கு அல்லாஹ் ரசூல் பேசுறீங்கன்னா எப்படி பேசுறீங்க, அந்த சஹாபாக்கள் சொன்ன சாட்சியை வச்சு தானே, அந்த தாபீங்க சொன்ன மார்க்கத்தை எத்தி வச்சதுனால தானே. அப்ப உங்களுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சோ எந்த வழியில வந்துச்சோ அதே வழியில உள்ள செய்தியை அப்ப நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க எதை மறுக்கிறீங்க, வகையை தானே மறுக்கிறீங்க. அப்ப இதை புரிய வேண்டும். அது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க, புகாரியில 4302 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் பின் சலமா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த நம்பிக்கை நம்பிக்கை தாங்க மார்க்கம். என்ன நம்பிக்கை, முஸ்லீம்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, தாபீன்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேரும் சொல்றாங்க நபி சொன்னதாக. அப்ப இந்த ஒரு ஈமான் வரணுமா இல்லையா, நம்பிக்கை வரணுமா இல்லையா, அம்புட்டை மறுத்து நின்றா எப்படி, இது எவ்வளவு பெரிய மூர்க்கத்தனம், இவ்வளவு எதிர்த்து நின்று அந்த அதீசை மறுத்து அதை நம்புற மக்களை எல்லாம் முஸ்லிக்கு காஃபிர்னு சொல்லி, அல்லாஹு அக்பர், ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் அறியாம சிர்க்கில் வச்சுட்டாங்க. இது என்ன அர்த்தம், இது இது சுருக்கமா சொல்லப்போனா எனக்கு வகி வருதுன்னு சொல்றது மாறி, இது எனக்கு புதுசா வகி வந்திருக்கு, சஹாபாக்களுக்கு தெரியாத வகி, தாபீன்களுக்கு தெரியாத வகி, இமாம்களுக்கு யாருக்கும் தெரியாத வகி எனக்கு புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனால் அந்த வார்த்தையை சொல்றது இல்லை, அதான அர்த்தம், வழி ஒண்ணுதானே, குரான் வந்த வழியும் ஹதீஸ் வந்த வழியும். அப்ப அந்த நம்பிக்கை இழக்கிறீங்க, நல்ல மக்கள் மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவு பேரையும் ஒரு ஆள் சொன்னா தப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லலாம், இஸ்லாமிய சமுதாயத்தையே வழிகேட்டில் தள்ளிட்டு சஹாபாக்கள் இருந்து இதுநாள் வரைக்கும் வந்த நல்ல மக்கள் எல்லாருடைய சாட்சியையும் மறுத்து நின்று இப்படி மார்க்கம் சொல்லணுமா, அப்படி வகையை மறுக்கணுமா, இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். அப்ப அம்ர் பின் சலமா அவர் ஒரு சின்ன சஹாபி, அவர் யாருன்னா ஒரு சின்ன சஹாபி தான், அவர் வந்து அவருடைய சமுதாயத்தில் நிறைய குரானை படித்த சஹாபி, நிறைய குரானை தெரிஞ்சவர் அவர், அம்ர் பின் சலமா. அவர் எப்படி குரானை படித்தார், இவரைத்தான் இமாமா நிப்பாட்டுவாங்க, இவருக்கு 6 வயசு 7 வயசு சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரசூல் சல்லா சொங்க இமாம செய்யறதுக்கு முதல் தகுதி என்ன சொன்னாங்க, வயசையா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆலமுக்கும் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களின் நன்கறிந்தவர், முதல்ல துள வைக்கட்டும். அப்ப தேடி பார்க்கறாங்க தன்னுடைய சமுதாயத்தில் யார் குரான நல்ல தெரிஞ்சவர், பார்த்தா பெரிய ஆள்லாம் பின்னாடி போயிட்டாங்க, இந்த 6 வயசு 7 வயசு இந்த சிறுவர் அம்ர் பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏன், எப்படி தெரிஞ்சாங்க, அதிகமாக குரான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களே, எப்படி தெரிஞ்சாங்க, அது அவங்களே சொல்கிறாங்க, அம்ர் பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பயணிகள் கடந்து போகக்கூடிய பகுதியில் வசித்தோம், ஏதோ ஒதுக்குப்புறமா இல்லை, எங்க ஊரை கடந்து தான் மதினாவுக்கு போறவங்க எல்லாம் எங்க ஊரை கடந்து தான் போவாங்க, மதினாவிலிருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்க எல்லாம் எங்க ஊரை கடந்து தான் வருவாங்க, அப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பயணிகள் மார்க்கத்தை படித்து விட்டு எங்க ஊர் வழியா தான் வருவாங்க. இது எப்படி, மார்க்கத்தை யாரெல்லாம் படிக்க போறாங்களோ அவங்ககிட்ட இருந்து மார்க்கத்தை பயணம் பண்ணாமே இவர் படிச்சுக்கலாம், ஏன்னா அவங்க ஊருக்கு தானே அவ்வளவு பயணிகளும் வர்றாங்க, நபி இடத்துல போன அவ்வளவு சஹாபாக்களும் குரானை படிச்சுட்டு இந்த ஊரை கடந்து போறாங்களா, அப்ப இவர் வாய்ப்பா பயணம், எங்க ஊரை தான் கடந்து போவாங்க. குந்து அதலக்கா மின ருக்பான், அந்த பயணிகளிடமிருந்து நான் குரான் வசனங்களையும் மனப்பாடம் செய்து கொண்டேன். அப்போ ஒரு பெரிய இமாம் அவர் தொலை வைப்பார், சின்ன பிள்ளை தானே, குட்டையான ஆடு, அந்த காலத்தில் ஆடையும் இல்லை, பஞ்சம், சஜ்ஜாவுக்கு போனார்னா பின்னாடி எல்லாம் தெரியும். அப்போ ஒரு பெண்மணி உங்களுடைய இமாமுடைய பின்புறத்தை மறையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அந்த சமுதாய மக்கள், அது அவர் சந்தோஷம், பெரிய சந்தோஷம், ஆஹா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சுன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் புகாரியில் 4302 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது, குரானையே அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாரும் நபி இடத்துல போய் கேட்கல, எல்லாருமே போய் கேட்டாங்க, எல்லாரும் போய் கேட்கல. குரானே வருதுன்னு சொன்னா பத்து சஹாபாக்கு சாட்சி சொல்லு, அப்பதான் நான் குரானை ஏத்துக்கிடுவேன். 20 சஹாபாக்கள் வந்து சாட்சி சொல்லுங்க, குரான் வந்து முத்தவாத்திர், அப்பதான் நான் ஏத்துக்கிடுவேன். அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க குரான் முத்தவாத்திர் அப்படின்னு சொல்லி. நபியுடைய காலத்துல குரான் எப்படி போச்சு? ரசுல்லா காலத்துல அம்ரு இப்னு ஸலமா எப்படி குரானை படிச்சாரு? நபியுடைய நேரடியா போய் கேட்கல. பயணிகள் வந்து சொல்லுவாங்க, ஒரு பயணி வர்றாரு, ரெண்டு பயணி வர்றாரு, அவர் வந்து இன்னைக்கு நபி இந்த வசனம் ஓதுனாங்க, ரசுல்லாவுக்கு இந்த வஹி வந்துச்சு, இந்த ஃபலக் சூரா வந்துச்சு, சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலா வந்துச்சு, அவ்வளவுதான் கேட்டார். அப்படித்தான் குரானையே படிச்சாங்க. இப்ப இன்னைக்கு சந்தேகம் ஹதீஸ்ல வருது, சந்தேகம், இந்த சந்தேகம் அன்னைக்கு வந்துச்சுன்னா ஈமான் அவுட். அம்ரு இப்னு ஸலமாவுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன சந்தேகம்? அது வந்து ரெண்டு சஹாபி தான் அறிவிக்கிறாரு, ஒரு சஹாபி தான அறிவிக்கிறாரு, ஹதீஸ்ங்கிறது வேறல, அது ஒரு சில வழிகளால தானே வந்திருக்கு. இப்படி சந்தேகம் அம்ரு இப்னு ஸலமாவுக்கு அன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு அவர் ஹாஃபிலாவே ஆயிருக்க முடியாது, அன்னைக்கு அவர் குரானே நம்பி இருக்க முடியாது. அப்ப நீங்க ஒன்னு விளங்கணும், மார்க்கம் என்பது வெறுமனே குரான அதிச குரானிசுங்கிற பேசுறது இல்ல, அந்த குரானை அதிசை சுமந்து வருபவர்களை நம்புவதில் தான் இருக்கிறது. வஹியை நம்ம பின்பற்றோம்னா ஒரே வஹி, குரான் வஹி, ஹதீஸ் வஹி பேசுறது இல்ல, அந்த வஹியை சுமந்து வருகிறார்களே அவர்களை நம்புவதில் தான் நீ வஹியை பின்பற்றது இருக்குது. அவங்க சுமந்து வர்றவங்களான் சொல்றாங்க வஹின்னு சொல்லி, அப்ப நீ நம்பல, நம்பிக்கையை இழந்துட்ட, அப்ப நீ எப்படி வகையை பின்பற்றுவ? ஒரு லாஜிக் வேண்டாமா? லாஜிக் லாஜிக் பேசுறவங்க இதுல லாஜிக் பேச வேண்டாம். வகி வந்து சஹாபாக்கள், தாபீன்கள், தபதாமிகள் அப்படித்தான் வரும். அப்படி சுமந்து வந்தவங்க நான் சொன்ன வகையை நீங்க ஏத்துக்கலனா நீங்க எப்படி வகையை பின்பற்றுவீர்கள்? உங்ககிட்ட இருந்து அல்லாட்ட இருந்து திடீர்னு வானத்தை பொத்துக்கிட்டு வகி வந்து உழுகுமா? எப்படி வரும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன, வஹியை சுமந்து வந்தவர்கள் வஹின்னு சொன்னதை நான் நம்ப மாட்டேன், அது வஹி இல்லை, அது ஹதீஸ் இல்லை, எனக்கு சரின்னு படணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வஹியை பின்பற்றலை. அவருக்கு சரிப்படுதுன்னு சொன்னால் தான் நம்ம பின்பற்றுறோம்னு சொன்னால் அவரைத்தான் பின்பற்றுறோம். நம்ம சுன்னாவை பின்பற்றவில்லை, வகையை பின்பற்றவில்லை, நான் வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும், வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் எவ்வளவு கத்தினாலும் சரி, அவர் அதிலே உண்மையாளர் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இதை வன்மையா கண்டிக்கிறான் இந்த நோயை. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, குர்ஆன்ல உள்ள ஈமான் ஹதீஸின் மேல வரல. குர்ஆன்னா அது ஒரு பார்வை, ஹதீஸ் என்றால் அதை இன்னொரு பார்வையில் பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு பார்வை, அதுக்கு ஒரு பார்வை. அதெல்லாம் நான் பின்னாடி நான் தெளிவாக விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான் பாருங்க. 4வது அத்தியாயம் 150 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன யக்ஃபுருன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையின் தூதரை மறுப்பவர்கள் செய்கிற வேலை, இது காஃபிர்கள் செய்கிற வேலை. அப்போ அந்த காஃபிருடைய சாயல் நம்மகிட்ட வரலாமா? வரக்கூடாது. அல்லாஹ்வையும் ரசூலை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு மத்தியிலையும் தூதர்களுக்கு மத்தியிலையும் வித்தியாசப்படுத்த நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவும் தூதர் ஒண்ணுதான். அல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கணும், ரசூல் சொன்னாலும் ஏத்துக்கணும், தூதர்கள் சொன்னதும் அல்லாட்டு தான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அல்லாவுக்கு மத்தியிலையும் தூதர்களுக்கு மத்தியிலும் இவர்கள் வித்தியாசப்படுத்த நினைக்கிறார்கள். சிலதை ஏத்துக்கிறோம், சிலதை மறுப்போம். அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறது, ஆனா நபி சொன்னா அப்ப வந்து அதை மறுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு குணம் வகையிலேயே பாகுபாடு காட்டக்கூடிய குணம். இது என்னது? பாகுபாடு காட்டுறது தானே. எல்லாம் வகையா இருக்கும்போது எல்லாத்தையும் ஏத்துக்கணும், அதை விட்டுட்டு அந்த வகை என்ன செய்யறது, சிலதை ஏத்துக்கிறோம் சிலதை மறுப்போம் என்று யார் வகையில ஃபில்டர் பண்ணுவாங்களோ, அது யாரெல்லாம் செய்வாங்களோ, வஹி என்று இஸ்லாமிய சமுதாயம் அங்கீகரித்து சொன்ன விஷயத்தை, சஹியா இருக்கக்கூடிய நபிமொழிகளை இன்னைக்கு வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், புதுசு புதுசாக சிறுக்கை கண்டுபிடிப்பேன், புதுசு புதுசாக நான் தௌஹீதை கண்டுபிடிப்பேன் என்று வருவார்களே, ஆனால் அப்போ அவர்கள் வஹியை சரியாக பின்பற்றலை, சிலதை ஏற்றுக்கிறாங்க சிலதை மறுக்கிறாங்க. ஓ யுரி இதுனா எத்தகிது பைனதாலிக்க சபீலா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலை. எப்படி பாருங்கள், அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருக்கும் போது அந்த ரெண்டுக்கும் மத்தியில சிலதை ஏத்து சிலதை மறுத்து ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கையை சொல்ல வருகிறார்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள். உலாய்க்குமுல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். எது சிலதை ஏத்துக்கிறோம் மூமின் மாதிரியும் காட்டிக்கிறது, சிலதை மறுத்து குஃபுரான வேலையை புறம் பண்றது, இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்களே இவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஏன்னா இவங்க தான் ஆபத்தானவங்க. மொத்தத்தில் மறுத்துட்டு போனா அது வேற விஷயம், தெளிவா தெரிஞ்சு போயிடும், மக்கள் குழம்ப மாட்டாங்க, மூமின்கள் குழம்ப மாட்டாங்க. ஆனா வகையில் பல விஷயத்தை நம்பிட்டு ஒரு சில வகைகளை முஸ்லீம்கிற முஸ்லீமாக இருந்து கொண்டு மறுக்கிறாங்களே, அப்ப இதுதான் மக்களுக்கு ஒரு குழப்பமா, அப்ப இவங்க எப்படி மறுப்பாங்களே, இவங்க தான் அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லி பயான் பண்ணுறாங்க, குரான் சுன்னான்னு பேசுகிறாங்க, அப்போ இவங்க வந்து ஹதீஸ் எப்படி மறுப்பாங்க, அதனால் அது வகையே இல்லை, அவங்க சொல்கிறது சரிதான் என்று மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன் ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் தூதர்களையும் நம்பியவர்கள், வலம் யுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், அவர்கள் அல்லாஹ் சொன்னது நபி சொன்னது இப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, வேறுபடுத்த மாட்டாங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க, வஹியை முழுமையாக எடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ மூமின்களுடைய குணம் வந்து இயல்பான குணம் இந்த குணம்தான், இதெல்லாம் காஃபிருடைய குணம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இது சம்பந்தமாக, அதாவது எப்படி அவங்க வஹியை மறுக்கிறாங்க, என்ன வாதத்தை சொல்லி மறுக்கிறாங்க, அந்த வாதம் உண்மையா, அப்படி அவங்க வகி அந்த என்ன காரணத்தை சொல்லி மறுக்கிறாங்களோ அந்த காரணம் சரியா, அப்படி நம்ம சொல்லி வகியை மறுத்தால், நம்ம வந்து ஹதீஸை மறுத்தால் நம்ம ஹதீஸ் அது வந்து சரியான போக்கா, இப்படி யார் யாரெல்லாம் மறுத்துருக்குறாங்க வரலாற்றில், நல்லவங்க இந்த பாதையில் போனாங்களா அல்லது மார்க்கத்தில் விதத்துகளை ஏற்படுத்திய வழிகேடர்கள் இந்த வழியில் சென்றார்களா என்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.